மிகத்தை தீனம் ஞானி சகல
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி வராதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இவ்வறிய நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு இன்றைய செய்தியை கேட்போமா?
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஜப நேரத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மோடு ஐக்கியப்பட்டு உம்முடைய உள்ளத்தை அறிந்து உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய சிலாக்கியத்திற்காக பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாவிகளாய் எங்கள் மேல் நீர் கிருபையாயிருப்பதற்காக, எங்களை நேசிப்பதற்காக, எங்களை நீர் மன்னித்ததற்காக, எங்களை நீர் வழி நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து சுகத்தோடும் பலத்தோடும் இந்த பரிசுத்த ஓய்வுனாலையும் காண கிருபை தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த நாட்களிலே பிரயாணப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த பிரயாண கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பற்பலவிதமான கடினமான பணிகளிலே உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய பலனையும் உம்முடைய சத்துவத்தையும் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலேயும் விபத்துகளிலே அகப்பட்டு ஆண்டவரே படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் அருகிலையும் அமர்ந்து அவர்களை தொட்டு அவர்களை பரிபூர்ண குணமடை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தும், தசைகளை கர்த்தர்தாமே சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எடுத்துக் கொள்கிற மருத்துவ சிகிச்சை பயனளித்து பரிபூர்ண சுகம் பெற்று வீட்டிற்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்தவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே அந்த குடும்பத்திற்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே அவர்களுடைய வெற்றிடத்தை இந்த உலகத்தில் எந்த காரியமும் நிரப்ப முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே நீரே அந்த குடும்பத்திலே உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய ஆறுதலையும் கொடுத்து தொடர்ந்து அவர்களை கரம் பிடித்து தாங்கி அனுதின கடமைகளை தொடர்ந்து செய்யத்தக்கதாக அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மனதிலே தேவையான தைரியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதித்தலும், கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய நீர் கிருபையை தாரும். அவர்களுக்கு தேவையான பரலோக ஞானத்தை தாரும். அவர்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களுடைய நல்ல ஒத்துழைப்பை கர்த்தர்தாமே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் விஞ்ஞானிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உடைய பரலோக ஞானத்தை தாரும். கருத்தூண்டி பணிகள் செய்யும் பொழுது ஆண்டவரே பல்வேறு காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீரே உம்முடைய தூய ஆவியானவரின் ஞானத்தை கொடுத்து அவர்கள் செய்கிற காரியங்களிலே திறமையான முடிவுகளோடு வெளியே வர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே இப்படிப்பட்ட விஞ்ஞான பணியில் ஈடுபட்ட ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மூலமாய் எங்களுடைய தேசத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தாவே குடும்ப வாழ்க்கையின் நிமித்தமாக, பணியின் நிமித்தமாக, கல்வியின் நிமித்தமாக வெளியிடத்திற்கு சென்றிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு உடைய பாதுகாவலை அந்த இடத்திலே தந்தரலும். எல்லா பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். சீதோஷ்ண நிலை மாற்றத்தினாலே சரீரம் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய தேவைகளை சந்தியும் அங்கே நல்ல கிறிஸ்தவ ஐக்கியங்களை கர்த்தர் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே இந்த லெந்து நாட்களிலே விசேஷித்த செய்திகளை கேட்டு உமக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து புதிய தீர்மானங்கள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அந்த தீர்மானங்களிலே உறுதியாய் நிலைத்திருக்கத்தக்கதாக உம்முடைய வசனமும் உம்முடைய தூய ஆவியானவரின் பலமும் அவர்களுக்கு போதுமானதாக இருப்பதாக. தகப்பனே இந்த நாட்களிலே தேர்வு எழுதும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரலோக ஞானத்தையும் ஞாபக சக்தியும் தந்தரலும். ஆண்டவரே ஒவ்வொரு நாள் தேர்வு அறைக்குள்ளே செல்லும் பொழுதும் எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் எடுத்து போட்டு நீர் அவர்கள் அருகிலே இருக்கிறீர் என்ற உணர்வோடு கூட தைரியத்தோடு சிறப்பாக ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்க நீரே உதவி செய்தரலும். வரும் நாட்களிலேயும் நீர் எங்களோடு கூட தங்கியிருந்தரலும். இந்த காலங்களிலே தங்கள் பிறந்த நாட்களை, தங்கள் திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்டுக்கொண்டே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் பதில் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரத்தை நாம் சிந்திக்க துவங்கினோம். கர்த்தர் யோசுவாவை தனிப்பட்ட விதத்திலே அழைத்து எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை கூறினார். ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் அதிலே பத்திலே ஒரு பங்கு ஆசீர்வாதத்தை தான் சுதந்திரித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் அக்கறையற்றவர்களாக இருப்போம் என்றால் முழு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ள முடியாதவர்களாகிவிடுவோம். எனவேதான் கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தருடைய வேதத்தை விட்டு வலது இடதுபுறம் சாயாமல் நாம் செல்வோம் என்றால் நமது வெற்றிக்கு அவரை சார்ந்து கொள்வோம். அவரை விசுவாசித்திருப்போம் என்றால் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுவார் என்று கடந்த நிகழ்ச்சியை சிந்தித்தோம். இன்று யோசுவா முதலாம் அதிகாரம் 10 முதல் சிந்திக்கப் போகிறோம். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி என்று இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் யோசுவாவை திடப்படுத்தி பலப்படுத்தியபடினாலே யோசுவா பொறுப்பெடுத்து மிகவும் உறுதியான மனதோடு கூட ஜனங்களை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் இந்த பொறுப்பை எடுத்து செய்ய அழைத்தபடியினாலே அந்த உறுதியோடு அவர் முன்னேறுகிறார். கர்த்தர் மோசேயின் இடத்திலேயே நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். மீதியான் தேசத்திலே பல ஆண்டுகளை கழித்தபொழுது அவன் பயமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து யாத்ராகம் 4:12 நான் வாசிப்பது போல நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று கூறினார். ஆம் பிரியமானோர்களே, இதுதான் கர்த்தருடைய வழிமுறை. கடினமான இருளான காலத்திலே கர்த்தர் எரேமியாவை அழைத்த பொழுதும் எரேமியா 19:19 நான் வாசிக்கிறது போல அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி அனுப்பினார். எபிரேயர் 13:6 நாம் பார்க்கிற மன உறுதி நமக்கு தேவை. பாருங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 13:6, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. முதல் முறையாக இதை தாவீதுதான் கூறினார். சங்கீதம் 118:6 இதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே காணக்கூடிய காரியங்களை விட்டு காணாத தேவனை நோக்கி தனது மனதை அவர் திருப்பியிருந்தார். ஜீவிக்கிற உண்மை உள்ள தேவனின் எண்ணத்தினாலே நிறைந்திருந்தார். அவருக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்த அந்த ஆவிக்குரிய இணைப்பை உணர்ந்திருந்தார். தேவனோடு நெருக்கமாக கட்டப்பட்டவராயிருந்தார். கர்த்தரால் தன்னை விடுவிக்க முடியும் என்பதை தாவீது உறுதியாக அறிந்திருந்தார். யோசுவாவும் கர்த்தரை விசுவாசித்தார். எனவேதான் யோசுவாவையும் கர்த்தர் உற்சாகப்படுத்தி புறப்பட்டு போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறார். யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை. அது அவனுடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. அதை அவன் எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த வார்த்தையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அவன் செய்ய வேண்டும். அதுதான் விசுவாசத்திற்கான சூத்திரம். யோசுவா முதலாம் அதிகாரம் 11 வசனம், நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த பூமி சொந்தமானது என்பது நிபந்தனை இல்லாமல் கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை. ஆனால் அதை அவர்கள் சுதந்தரிப்பதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அதை சுதந்தரிக்க வேண்டும். ஏற்கனவே பார்த்தோம், உபாம புத்தகத்திலே அதன் கருப்பொருள் சுதந்திரி என்பது, மற்றொரு வார்த்தை வெற்றி என்பதாகும். ஆம், இஸ்ரேல் மக்களே தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்கள் அந்த தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படுவது நிறுத்தப்பட போகிறது. அவர்கள் அந்த தேசத்திலே விளைந்த சோளத்தையும் மற்ற தானிய வகைகளையும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். அவர்கள் சோளத்தை வளர்ப்பதற்கு நேரமில்லை, எனவே எதிரிகளிடத்திலிருந்து அவர்கள் கைப்பற்றிய சோளமே அது ஆகும். ஞாபகம் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் தங்களுக்காக அவர்கள் மன்னாவை சேர்க்க வேண்டும். மன்னாவை அவர்கள் அடுத்த நாளுக்காக சேர்த்து வைக்க முடியாது. நாளைக்கு என்று அவர்கள் வைப்பார்கள் என்றால் அது கெட்டு போய்விடும். இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்கான மன்னாவை சேர்த்துக் கொள்ள வேண்டியவர்களாய் இருந்தார்கள். இங்கே நாம் சிறப்பான ஒரு கருத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நாம் வேலை செய்து சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார். சோம்பலாக இருந்து சாப்பிடுவதை கர்த்தர் விரும்புகிறதில்லை. இந்த இடத்திலே எபேசியர் 5 அதிகாரம் 18 வசனத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அங்கே ஆவியினால் நிறைந்திருக்கும்படியாக சொல்லப்படுகிறது. இது ஒரு நேரத்திலே நடைபெறுகிற ஒரு காரியம் அல்ல. நீங்கள் உங்கள் வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்ப செல்கிறீர்கள். ஒரு முறை பெட்ரோல் நிரப்பிவிட்டு அதை நிரந்தரமாக மூடிவிடும்படியாக நீங்கள் சொல்லுகிறதில்லை. அப்படி சொன்னால் அது அறிவற்ற ஒரு பேச்சு. அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு முறை நாம் அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டால் போதும் என்று எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரோடு நடக்க வேண்டுமென்றால், கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டுமென்றால், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்கு தேவை. சரீரத்திலே பலனுக்காக ஒரு நாள் 3 முறை நாம் சாப்பிடுகிறோம். அதேபோல ஆவிக்குரிய மனதினையும் 3 முறை நாம் பலப்படுத்துவது தேவையானதே. நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஆவியினாலே தொடர்ந்து நிரப்பப்பட வேண்டும். அவரையே நாம் நோக்கியிருக்க வேண்டும். அவரிலேயே நாம் சார்ந்திருக்க வேண்டும். யோசுவா முதலாம் அதிகாரம் 12 வசனம், பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரை நோக்கி, இந்த 2.5 கோத்திரங்களும் அங்கே போய் தங்கும்படியாக அவர்கள் யோர்தானை கடந்து செல்லவில்லை. இதை குறித்த விளக்கத்தை முன்னதாகவே மோசே அவர்களுக்கு சொல்லிவிடுகிறார். 8:32 அதிகாரம் 5 வசனங்களிலே பார்க்கும்பொழுது, ஆடு மாடு வளர்ப்பதற்கு இது தகுந்த இடம் என்று கண்டதினாலே அதை தங்களுக்கு கொடுக்கும்படியாக கேட்டார்கள். அவர்கள் தவறான இடத்திலே யோர்தானுக்கு இந்த பக்கத்திலேயே தங்களுக்கு இடத்தை தேடுகிறார்கள். யோசுவா 1:13 15 வசனம் வரை வாசிக்கிறேன். கர்த்தருடைய தாசனாய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை இளைப்பார பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. உங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். உங்களில் உள்ள யுத்த புருஷர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பார பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரித்துக் கொண்டிருப்பீர்களாக என்றான். இங்கே யோசுவா மோசே ஏன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார் என்பதை நினைப்பூட்டி மற்ற கோத்திரத்தார் தங்கள் சுதந்திர பூமியை பெற்றுக்கொள்ள அவருடைய யுத்த புருஷர் உதவி செய்ய வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறார். அவர்கள் அதற்கு சம்மதிக்கிறார்கள். வசனங்கள் 16-18 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள்
யோசுவாக்கு பிரதித்திரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாய கர்த்தர் மாத்திரம் மோசையோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக, நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், யோர்தானுக்கு கிழக்கு பக்கத்திலே வாழ்வதிலே என்ன தவறு? கட்டாயம் யோர்தானை கடந்து உள்ளேதான் செல்ல வேண்டுமா? இதுவும் வாக்குத்தத்த பூமியின் ஒரு பகுதிதானே. தொடர்ந்து வரும் சம்பவங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்கள். யோர்தான் நதியை கடந்து செல்வது என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அடையாளமாக சொல்கிறது. இது எந்த விதத்திலேயும் நம்முடைய மரணத்தை குறித்து சொல்லவில்லை. நாம் இந்த உலகத்தை கடந்து செல்வது யோர்தானை கடப்பதற்கு இணையாக சில பாடல்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையை பார்ப்போம் என்றால் அது அப்படி இல்லை. ஏனென்றால் இந்த யோர்தான் நதியிலே எந்த வெள்ளமும் இல்லை. நம்மிலே எவருமே அப்படிப்பட்ட வெள்ளத்தின் கரையிலே நிற்கவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்காக சிலுவையிலே ஆணியினாலே அடிக்கப்பட்டு தொங்கினார். அவரே பாவத்திற்கான நியாய தீர்ப்பின் புயலை சந்தித்தார். பாவத்திற்கான நியாயப்பிரமாண புயல் அவர் மேல் விழுந்தபொழுது அது நம்மேல் விழுந்ததற்கு சமானம். யோர்தான் நதி பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து பேசுகிறது. நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக இயேசு மரித்ததை கூறுகிறது. நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நாம் படிக்கும்பொழுது இந்த இரண்டரை கோத்தரமும் யோர்தானுக்கு இக்கரையிலே தங்கியதினாலே எவ்வளவு பெரிய தவறு செய்தார்கள் என்பதை பார்க்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்து கலிலேயா கடலை கடந்து கதரேனருடைய நாட்டிற்கு வந்தபொழுதும் யூதர்கள் பன்றி வியாபாரம் செய்து கொண்டிருந்ததை பார்த்தார். ஆம் பிரியமானுலே, துவக்கத்திலேயே அவர்கள் தவறான இடத்தை தெரிந்து கொண்டு விட்டார்கள். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி பன்றி வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பதனாலே உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தனது மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் சம்பாதித்திருக்கிற இளைப்பாறுதலுக்குள்ளே அவர்களும் பிரவேசிக்க வேண்டும். சரி, இப்பொழுது நாம் யோசுவா இரண்டாம் அதிகாரத்தை பார்ப்போம். இங்கே உளவு பார்க்க சென்றவர்கள் ராகாப் என்னும் பெண்ணோடு செய்யும் உடன்படிக்கை குறித்து வாசிக்கிறோம். விபச்சார தொழிலிலே ஈடுபட்டிருந்த ராகாப் என்னும் பெண்ணை குறித்து இங்கே வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்பொழுது விசுவாச வீரர்களின் பட்டியலிலே அவளுடைய பெயரை நாம் பார்க்கிறோம். கவனியங்கள், எபிரேயர் 11 அதிகாரம் 31 வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். எபிரேயர் 11 அதிகாரத்தை விசுவாச வீரர்களின் பட்டியல் என்று சொல்வது எவ்வளவு சரி என்று தெரியவில்லை. அப்படி சொல்லும்பொழுது அது மனிதனுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது போல தெரிகிறது. ஆனால் இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும்பொழுது விசுவாசத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தங்கள் வாழ்க்கையின் பற்பல விதமான சூழ்நிலைகளிலே விசுவாசத்தை காண்பித்தவர்களுடைய செயல்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் விசுவாசம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லும்பொழுது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலேயும் ராகபினுடைய பெயரை நாம் பார்க்கிறோம். இந்த வம்ச வரலாற்றோடு கூட புதிய ஏற்பாடு ஆரம்பமாகிறது. 5 வசனங்களை நாம் கடக்கும் முன்னதாகவே ராகாபினுடைய பெயர் புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. எப்படி இவள் கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றுக்குள்ளே வந்தாள்? விசுவாசத்தினாலேதான். குறிப்பிடத்தக்க ஒரு பெண்ணை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கிறேன், யோசுவா 2 அதிகாரம் 1 வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். கவனித்தீர்களா? 2 வேவுக்காரர்கள் உள்ளே அனுப்பப்பட்டார்கள். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இது அவர்கள் செய்த அடுத்த தவறு என்று நினைக்கலாம். கடந்த முறை அந்த தேசத்தை கைப்பற்ற முடியுமா என்பதை பார்க்கும்படியாக அவர்கள் சென்றார்கள். ஆனால் இப்பொழுது இந்த முறை தேசத்தை சுதந்திரிப்பதற்கு சிறந்த வழி எது என்று பார்க்கும்படியாக அனுப்பப்பட்டார்கள். இந்த வேவுக்காரர்களுக்கு எரியோ பட்டணத்தின் வாசல் வழியே ராகாப் வீட்டை திறந்து கொடுத்தாள். வசனங்கள் 2-7 வரை வாசிக்கிறேன். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேடப் போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. இந்த மனிதரை காக்கும்படியாக அந்த ராஜாவினிடத்திலே அவள் போய் சொன்னாள். இவ்வாறு கூறுவதனாலே தன்னுடைய வாழ்க்கையையே ஒரு இக்கட்டான நிலையிலேதான் அவள் வைத்திருந்தாள். ஏன் அவ்வாறு தன்னுடைய ஜீவனுக்கே சவால் கொடுக்கும் ஒரு நிலைமைக்கு அவள் ஒத்துக்கொண்டாள்? இவ்வாறு அவள் செய்திருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அவள் தன் சொந்த ஜனங்களிடத்திலேயே பொய் கூறி ஏன் இவர்களை பாதுகாக்க வேண்டும்? இந்த கேள்விக்கான விடையை நாம் கண்டுபிடிக்கும் முன்னதாக நான் மற்றும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ராகாவினுடைய செயலை நாம் குற்றம் என்று சொல்ல முடியுமா? வேத புத்தகம் மிக தெளிவாக சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்கே மிக தெளிவாக ராகாப் அதை செய்யவில்லை. ஆனால் இங்கே ராகாபை இந்த நிலையிலே கர்த்தருடைய பிள்ளை என்று நாம் அழைக்க முடியாது. இது ஒரு விளக்கமாய் சொல்லலாம். மற்றொரு விளக்கமும் இன்று வாழ்கிற நமக்கு அர்த்தமுள்ளதாய் இருக்கும். ஒவ்வொரு விசுவாசியும் நம்முடைய மேல் அதிகாரிகளுக்கு கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு தேசத்திலேயும் கிறிஸ்தவர்களே சட்டத்திற்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் தேசத்தின் சட்டமானது தேவன் வெளிப்படுத்திய தம்முடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கும் என்றால் அவன் மனிதனுக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவதே முக்கியம். இதுதான் பேதுருவின் யோவானின் அனுபவமாயும் இருக்கிறது. அதிகாரிகள் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று கண்டித்து அனுப்பினார்கள். ஆனால் அங்கே நடந்தது என்ன? பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4:19-20. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதித்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். ஆம், விசுவாசிகள் மனிதனுடைய வார்த்தையை விட கர்த்தருடைய வார்த்தைக்கே கீழ்ப்படிய வேண்டும். சரி, இப்பொழுது நம்முடைய முதல் கேள்விக்கான விடையை ராகாப் கூறட்டும். இந்த எதிரிகளை ஏன் அவள் பொய் சொல்லி பாதுகாத்தாள்? வசனங்கள் 8-9 பாருங்கள். அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். கானானியர்களுடைய எண்ணத்திலே என்ன இருந்தது என்பதை ராகாப் அவர்களுக்கு தெரிவிக்கிறாள். ஒரு பெருங்கூட்ட மக்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக வருகிறார்கள் என்ற செய்தியை எல்லாரும் கேட்டுவிட்டார்கள். அவர்கள் அந்த தேசத்தை எடுத்துக் கொள்வார்கள் என்பதை அவர்களும் விசுவாசித்தார்கள். எனவே அவர்கள் கதி கலங்கி போய் பயந்து போய் இருந்தார்கள். இதைத்தான் அந்த வேவு பார்க்க வந்தவர்களுக்கு ராகாப் சொன்னாள். அங்கே எரிகோவிலே யார் யார் என்னென்ன பேசிக் கொண்டார்கள் என்ற எல்லா காரியங்களையும் கேட்கக்கூடிய ஒரு நிலையிலேதான் அவள் இருந்தாள். எனவே இஸ்ரவேலர் முன்னோக்கி வருவது எல்லாரையும் கலங்க பண்ணிட்டு என்பதையும் அறிந்திருந்தாள். வசனம் 10 பாருங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கவனித்தீர்களா? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதை நாங்கள் கேள்விப்பட்டோம் என்றாள். அருமையானவர்களே, இது எவ்வளவு காலத்திற்கு முன்னாலே நடந்த சம்பவம்? 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த சம்பவம். அப்படி என்றால் இந்த கானான் தேசத்து மக்கள் கர்த்தரிடத்திலே திரும்புவதற்கு மேலும் 40 ஆண்டுகளை கர்த்தர் கிருபையாக அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இது எப்படி நமக்கு தெரியும்? பாருங்கள், ஆதியாகமம் 15:16. 4 தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இது 420 ஆண்டுகளுக்கு முன்னாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், கானான் தேசத்து மக்களுக்கு அவர்கள் கர்த்தரிடத்திலே திரும்புவதற்கு 420 ஆண்டுகளை கொடுத்திருந்தார். பழைய ஏற்பாட்டை குறை சொல்கிறவர்கள் கர்த்தர் கொடூரமானவர், ஒரு காட்டு மிராண்டி என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, கானான் தேசத்து மக்கள் மனம் திரும்புவதற்காக கர்த்தர் 420 ஆண்டுகளை கொடுத்திருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. இங்கே நாம் பார்க்கும்பொழுது மேலும் 40 ஆண்டுகளை கர்த்தர் அவர்களுக்கு கூட்டிக் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய வல்லமையை எல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டு அப்படியாவது மனம் திரும்புவார்களா என்று பார்த்து நிற்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு வல்லமையோடு விடுவித்தார் என்பதை இந்த ஜனங்கள் தெளிவாக கேள்விப்பட்டிருந்தார்கள். இங்கே நாம் பார்க்கும்பொழுது தன்னை குறித்து கேள்விப்படாத ஒரு ஜனக்கூட்டத்தை கர்த்தர் அளிக்கவில்லை, அவர்களிடத்திலே மனம் திரும்புவதற்கு போதுமான அவகாசமும் கொடுத்திருந்தார். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் நாட்களையும் காலங்களையும் நமக்கு கூட்டிக் கொடுக்கிறார் என்றால் நாம் இன்னமும் பரிபூரணமாக அவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான். புதிய ஏற்பாட்டிலேயும் கர்த்தர் மாறவில்லை. இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக வேதம் கூறியிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கும் சமுதாயத்திலேயும் எத்தனையோ பேர் நரகம் என்று ஒன்று இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்பொழுது விசுவாசிகளிலே சிலரும் கர்த்தர் இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். 2000 ஆண்டுகள் கர்த்தர் கொடுத்து விட்டார். கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் கோபிக்கிறதற்கு தாமதம் உள்ளவராயிருக்கிறார். அவர் கிருபை உள்ளவர். அப்படி என்றால் இன்னும் எவ்வளவு காலம் இந்த உலகத்திற்கு அவர் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவிடத்திலே மனம் திரும்புவதற்கு போதுமான கால அவகாசம் இந்த உலகத்திற்கு கொடுத்து விட்டார். இங்கே ராகாப் என்ன சொல்கிறாள்? நாங்கள் கேள்விப்பட்டோம் என்றாள். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்களும் தேவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இவ்வாறு அவர் உலகத்தை படைத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவர் எவ்வாறு மக்களை நேசித்தபடியினாலே தன் ஒரே குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார் என்பதையும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதையும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் இருதயத்திலே அவருக்கு நீங்கள் பரிபூர்ணமான இடத்தை கொடுத்திருக்கிறீர்களா? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும் என்று அவரை நோக்கி கூப்பிட்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து என்னுடைய இடத்திலே சிலுவையிலே மரித்ததை நான் விசுவாசித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்களா? ராகாபை போல விசுவாசத்தோட கூட கர்த்தர் செய்த காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் மேலேயும் இரக்கம் உள்ளவராய் கிருபை உள்ளவராய் இருப்பார். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தும் அவரை புறக்கணிக்கிறவர்களுக்காக அவர் நரகத்தையும் ஆயத்தமாகவே வைத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ராகாவினுடைய வாழ்க்கையிலே உமை குறித்து கேள்விப்பட்ட பொழுது உண்மையிலே விசுவாசமும் நம்பிக்கையையும் வைத்தது போல இன்றைக்கும் உமை குறித்து கேள்விப்படுகிற ஒவ்வொருவரும் நீர் எவ்வளவு பயங்கரமானவர் என்பதையும் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதையும் புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்க உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டதினாலே தங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்போம் என்று தீர்மானித்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களுக்கு நாட்களையும் காலங்களையும் நீர் கூட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற எங்களிலே சிலர் கிருபையாக மரணத்தின் விளிம்பிற்கு சென்று திரும்பியதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் கூட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதற்கு தக்கதாக உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் வாழ நீரே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் 3:26.